2022 ஏப்ரல் மாத தென்றல் இதழில் நேர்காணல் பகுதியில் டாக்டர் பாஸ்கரன் ஜெயராமனுடன் அரவிந்தின் உரையாடல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். நரம்பியல் மருத்துவர், தோல் மருத்துவர், இவற்றோடு எழுத்தாளர், பேச்சாளர், கட்டுரையாளர், விமர்சகர் என பல திறக்குகளில் இயங்கி வருபவர் டாக்டர் பாஸ்கரன் ஜெயராமன். சென்னை மேற்கு மாம்பலம் பொது சுகாதார மையத்தின் மருத்துவ கண்காணிப்பாளர், நோயாளிகள் கவனிப்பு, மருத்துவ விற்பனை பிரதிநிதிகளுடன் உரையாடல், சுகாதார மையம் சார்ந்த பணிகள், பொறுப்புகள், சந்திப்புகள் என்று எப்போதும் பரபரப்புடன் இயங்கி வருபவர். எப்படி எழுத நேரம் கிடைக்கிறது என்று அனைவரும் வியக்கும் வண்ணம் சிறுகதைகள், கட்டுரைகள், நூல் விமர்சனங்கள் இவற்றோடு மருத்துவ கட்டுரைகளையும் தொடர்ந்து எழுதி வருகிறார். சென்னையில் தனியார் இயன்முறை பிசியோதெரபி கல்லூரிகளில் நரம்பியல் துறை வருகை பேராசிரியரும் கூட. தொலைக்காட்சிகளில் மருத்துவம் மற்றும் இலக்கியம் தொடர்பான பல நிகழ்ச்சிகளின் பங்கேற்பாளர். தனது மருத்துவ மற்றும் எழுத்து பணிகளுக்காக பல்வேறு விருதுகளும் பாராட்டுதல்களும் பெற்றவர். இதோ டாக்டர் பாஸ்கரன் பேசுகிறார். சிதம்பர நினைவுகளிலிருந்து தொடங்குவோமா? சிதம்பரம் நான் பிறந்த ஊர். ஆரம்ப பள்ளி படிப்பு 8வது வரை அங்குதான். ஒரு கூட்டு குடும்பத்தின் நன்மைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் உணர்ந்த இளமை பருவம். அம்மா வழி தாத்தா, பாட்டி, மாமா, மாமி, சித்தி என பெரிய குடும்பம். தாத்தா வைதீக பிராமணர், கணபாடிகள். மற்ற எல்லோரும் படித்து பேராசிரியர்களாகவும் பள்ளிக்கூட ஆசிரியர்களாகவும் இருந்தனர். கட்டுப்பாடுடனும் அதே சமயம் எல்லா சலுகைகளுடனும் வளர்ந்தவன் நான். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு பள்ளிக்கூடம், மாலை கொஞ்சம் விளையாட்டு, நடராஜா கோயில், கீழத்தெரு, மாரியம்மன் கோயில், தில்லை காளியம்மன் கோயில் என பாட்டி கைப்பிடித்து சென்றது நினைவிருக்கிறது. ஆனந்த விகடன், குமுதம், பொம்மை, பேசும் படம், ரீடர்ஸ் டைஜஸ்ட் என பல பத்திரிகைகள் வரும். சிலவற்றை படித்திருக்கிறேன். மாதம் ஒன்றோ இரண்டோ சினிமாவும் உண்டு. இப்போது திரும்பி பார்க்கும்போது சிதம்பர நினைவுகள் ஆரோக்கியமானதாகவே இருக்கின்றன. சிதம்பர நாட்களின் பல சுவாரஸ்யமான அனுபவங்களை என் அது ஒரு கணாக்காலம் புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். அருமை. சாதாரண நடுத்தர வர்க்கத்து பின்னணியிலிருந்து மருத்துவராக உயர்ந்திருக்கிறீர்கள், அது பற்றி சொல்லுங்கள். மருத்துவராகும் கனவு உங்களுக்கு சிறு வயதிலேயே இருந்ததா? சின்ன வயதில் அந்த கனவெல்லாம் கிடையாது. சொல்லப்போனால் டாக்டர் என்றாலே பயம். ஊசி போட்டுக்கொள்ள கூட ஊரை கூட்டும் ஜாதி நான். சின்னம்மை தடுப்பூசி போட்டுக்கொள்ள எல்லோரும் வரிசையில் நிற்க நான் ஓவென்று அழுதபடி ஓட, தலைமை ஆசிரியர் உமாபதி சார் பின்னாலேயே துரத்தி பிடித்து வேக்சினேஷன் போட்டுக்கொண்ட கதையும் உண்டு. எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வில் நிறைய மார்க் வாங்கி நேஷனல் மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடைத்ததாலும், என் தாய் மாமாவின் அறிவுரையாலும், இறைவன் அருளாலும், அதிர்ஷ்டத்தாலும், அப்போதிருந்த அரசியல் நிலைமை அப்படி, நானும் மருத்துவனாகிவிட்டேன். மருத்துவ படிப்பு மற்றும் பணிகளில் நீங்கள் எதிர்கொண்ட சிக்கல்கள், சவால்கள் என்னென்ன? அப்போதெல்லாம் பியூசி ஒருவரிடம், பிறகு மேல் படிப்பு. முதலில் மருத்துவ சீட் கிடைக்கவில்லை. அதனால் ஒருவரிடம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்து நண்பர்களின் தூண்டுதலால் மீண்டும் முயற்சித்தேன். கிரேடுக்கு பதில் மார்க் வைத்து விண்ணப்பித்ததில் முதல் 10 இடத்திற்குள் இருந்ததால் எந்தவித சிபாரிசும் இன்றி மருத்துவம் படிக்க இடம் கிடைத்தது. குடும்பச் சூழல் காரணமாக புத்தகங்கள் வாங்க முடியாது. லைப்ரரி, சீனியர் கொடுக்கும் புத்தகங்கள், வகுப்பில் எடுத்துக்கொள்ளும் குறிப்புகள் என வாசிப்பு தொடர்ந்தது. மருத்துவக் கல்லூரியில் சேர்வது எவ்வளவு கடினமோ அதைவிட கடினம் ஒழுங்காக படித்து தேர்ச்சி பெற்று வெளியே வருவதும். எந்தவித பின்புலமும் இல்லாமல் மருத்துவம் பயின்று மருத்துவராக வெற்றி பெறுவது எளிதானதல்ல. நான் நல்ல மார்க்குடன் எம்பிபிஎஸ் தேர்ச்சி பெற்றும் வேண்டிய மேற்படிப்பு எனக்கு கிடைக்கவில்லை. கிடைத்த டிப்ளமாவில் தோல் மருத்துவம் சேர்ந்து நல்ல மார்க் வாங்கியும் மேலே எம்டி கிடைக்கவில்லை. 5 வருடங்களாக வெயிட்டிங் லிஸ்டில் முதல் பெயர் என்னுடையதுதான். நான் சார்ந்த ஜாதிக்கு அரை சீத்தான் ஒதுக்கீடு. மத்திய நடுத்தர குடும்பச் சூழலால் எனக்கு வேலை வேண்டி இருந்தது. 3 வருடங்கள் டாக்டர் சாந்தா அவர்களின் கீழ் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் வேலை செய்தேன். பின்னர் புகழ்பெற்ற நரம்பியல் நிபுணர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சீனிவாஸ் அவர்களின் வழிநடத்தலில் லண்டன் குயின் ஸ்கொயர் நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஃபார் நர்வஸ் டிசீசஸில் டிப்ளமோ இன் கிளினிக்கல் நியூரலஜி பட்டம் பெற்றேன். கடந்த 38 வருடங்களாக சென்னை மேற்கு மாம்பலம் பப்ளிக் ஹெல்த் சென்டரில் நரம்பியல் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறேன். கடந்து வந்த பாதையில் பல தடங்கல்கள், திறமை ஒன்றை மட்டுமே ஆதாரமாக கொண்டு படிப்படியாக முன்னேறியதில் எனக்கு பெருமைதான். அதற்கு உடனிருந்து உதவிய அனைவரையும் நான் மறப்பதற்கில்லை. பணிகளின் போது நிகழ்ந்த மறக்க முடியாத சம்பவங்கள் குறித்து பகிர்ந்து கொள்ள இயலுமா? மேற்கு மாம்பலம் ஹெல்த் சென்டர் 1953 வருடம். மிகச்சிறந்த காந்தியவாதியும் பத்திரிகையாளருமாகிய திரு எம் சி சுப்பிரமணியம் அவர்களால் தொடங்கப்பட்டது. கடந்த 4 வருடங்களாக நான் மருத்துவ கண்காணிப்பாளராக பணிபுரிகிறேன். மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் என அனைத்து ஊழியர்களும் சேவை மனப்பான்மையுடன் பணிபுரிந்து வருகின்றனர். 2015 வெள்ளம் வந்தபோது தரைத்தளம் முழுவதும் நீரில் மூழ்க மேல் 2 தளங்களில் இருந்த நோயாளிகளையும் அவர்களுடன் தங்கியவர்களையும் 3-4 நாட்களுக்கு பாதுகாத்து உணவு கொடுத்து கவனித்து கொண்டதை செவிலியர்களின் சேவையை என்றுமே மறக்க முடியாது. அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். 150 படுக்கைகள், 300 அதிகமான ஊழியர்கள், தினமும் 500 அதிகமான நோயாளிகள் என இயங்கும் இந்த மருத்துவமனையில் பணிபுரிவதே நிறைவான சுவாரஸ்யமான விஷயம்தான். சிறுகதை, கட்டுரை என்று எழுத்துலகை தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். மருத்துவ பணிகளின் ஊடே இவற்றுக்கெல்லாம் எப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்கிறது? மருத்துவம் என் முதற்பணி. அதற்கான நேரம் போக கிடைக்கும் நேரத்தில் தோன்றும் போது எழுதுகிறேன். மதியமோ இரவு 10 பிறகோதான் எழுத முடிகிறது. எழுதுவதற்கான மனநிலை எப்போது கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் எழுத வேண்டுமென்று நினைத்தாலும் முடியாது. கிடைக்கின்ற நேரத்தில் முடிந்தவரையில் எழுதுகிறேன். நீங்கள் விரும்பி வாசிக்கும் முன்னோடி மற்றும் சமகால எழுத்தாளர்கள் யார் யார்? உண்மையில் மிகவும் சிக்கலான கேள்வி. மூத்த எழுத்தாளர்களில் கல்கி, தேவன், புதுமைப்பித்தன், அசோகமித்திரன், ஜெயகாந்தன், டி ஜானகிராமன், எம் வி வெங்கட்ராம், ந பிச்சமூர்த்தி, கூப்பா ராஜகோபாலன், கு அழகிரிசாமி, நா பார்த்தசாரதி, கானா சுப்பிரமணியம், இந்திரா பார்த்தசாரதி, சுந்தர ராமசாமி, ராக்கி ரங்கராஜன், ஜெயரா சுந்தரேசன், அனுத்தமா, ராஜம் கிருஷ்ணன், சுஜாதா, பாலகுமாரன், சிவசங்கரி என எல்லோருடைய படைப்புகளையும் முழுவதும் இல்லாவிட்டாலும் சிறிதளவாவது வாசித்திருக்கிறேன். மற்றும் பிரபஞ்சன், நாஞ்சில் நாடன், சாரு நிவேதிதா, எஸ் ராமகிருஷ்ணன், ஈரா முருகன், சில பெயர்கள் விடுபட்டிருக்கலாம், போன்றவர்களின் படைப்புகளையும் வாசித்திருக்கிறேன். ஒவ்வொரு எழுத்தாளரும் ஒவ்வொரு வித தனித்தன்மையுடன் எழுதுபவர்கள். ஒரு எழுத்தாளருடைய எல்லா படைப்புகளும் ஒருவருக்கு பிடிக்கும் என்று சொல்ல முடியாது. ஒரே படைப்பு எல்லா காலங்களிலும் பிடிக்கும் என்றும் சொல்ல முடியாது. காலம் கடந்து நிற்கும் படைப்புகள் பொன்னியின் செல்வன், மோகமுள், காதுகள், ஒரு வீடு, ஒரு மனிதன், ஒரு உலகம், மானசரோவர் போன்ற படைப்புகள் என்றும் வாசிக்கத்தக்கவை. இதில் மகாகவி பாரதியின் படைப்புகளையும் சேர்த்து கொள்ளலாம். உங்களை பாதித்த எழுத்து என்று யாருடையதை சொல்வீர்கள்? தூங்க விடாமல் செய்த படைப்பு ஜெயகாந்தனின் சில நேரங்களில் சில மனிதர்கள், தி ஜானகிராமனின் எழுத்தில் உள்ள கலை அழகு, அசோகமித்திரனின் ஆர்ப்பாட்டமில்லாத ஆழமான எழுத்து, புத்திசாலித்தனத்துடன் சமகால அறிவியலை சேர்த்து எழுதும் சுஜாதாவின் நடை, இப்படி ஒவ்வொரு எழுத்தாளரிடமும் சிறப்பான ஒரு பாணி இருக்கிறது. ஜெயமோகன், வண்ண நிலவன், யுவன் சந்திரசேகர், சிந்துஜா ஆகியோரையும் வாசிக்கிறேன். நான் அதிகம் வாசித்தது தி ஜானகிராமனையும் அசோகமித்திரனையும் தான். அசோகமித்திரன், எழுத்தாளர் விக்ரமன், இயக்குனர் விசு என பல பேருக்கு நீங்கள் நண்பராகவும் மருத்துவராகவும் இருந்திருக்கிறீர்கள். அவர்களுடனான உங்கள் நினைவுகளை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள இயலுமா? விருட்சம் அழகிய சிங்கர் தான் அசோகமித்திரன் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்தார். முன்னதாக அசோகமித்திரனின் எழுத்துக்களை வாசித்திருக்கிறேன். என்னை கவர்ந்தது அவரது எளிமை. வாழ்க்கையிலும் எழுத்திலும் இரண்டிலும் தெரியும் எளிமைக்குள்ளே இருக்கும் அழுத்தமும் ஆழமும் மிக அதிகம். அவரது எழுத்திலும் பேச்சிலும் இழைந்தோடும் அங்கதமும் நகைச்சுவையும் பிரத்யேகமானவை. எனது அப்பாவின் டைப்ரைட்டர் புத்தகத்தை வெளியிட்டு வாழ்த்தியதை வாழ்நாளில் மறக்க முடியாது. அவருடைய படைப்புகளை வாசிக்கும் போது அவருடன் பேசி கொண்டிருப்பதை போன்ற உணர்வு வரும். அது அவருடன் பழகியவர்களுக்குத்தான் தெரியும். அசோகமித்திரனுக்கு என்னை தெரியும் என்பதில் எனக்கு பெருமையே. திரு விக்ரமன் அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தியது கவிஞர் பாலசாண்டில்யன். விக்ரமன் அவர்களை முதன் முதலாக அவரது வீட்டில் சந்தித்து உரையாடியது மறக்க முடியாது. பின்னர் ஓரிரு முறை அவரை வீட்டிலேயே சந்தித்திருக்கிறேன். அருமையான மனிதர். அந்த வயதிலும் அமுத சுரபியில் வெளியான முக்கியமான படைப்புகளை தொகுப்பதில் மிகவும் ஆர்வமாயிருந்தார். அவரது சரித்திர நாவல்களும் சிறுகதைகளும் அனுபவ கட்டுரைகளும் இன்றும் வாசித்து பயன்பெறத்தக்கவை. திரு விசு அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் உரத்த சிந்தனை உதயம் ராம். ஏதோ மருத்துவ ஆலோசனை முதல் சந்திப்பிலேயே மிகவும் நெருக்கமான நண்பரை போல விசு பழகியது எனக்கு வியப்பளித்தது. அமெரிக்காவிலிருந்து ஃபோன் செய்து சந்தேகங்கள் கேட்கும் அளவிற்கு நான் அவரது நட்பு வட்டத்தில் இருந்திருக்கிறேன் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. மருத்துவனாக என்னை எவ்வளவு மதித்தாரோ அதே அளவு என் எழுத்துக்களையும் மதித்தார். அப்பாவின் டைப்ரைட்டர் வாசித்து அவர் அனுப்பிய குறுஞ்செய்திகளை இன்னும் வைத்திருக்கிறேன். அவற்றில் ஒன்று, Tamil is at your command. You are not searching for thoughts or description or words. Humor, realism and emotions are running in a race in your pen. Mr. Loyalty Bhaskaran, a detailed review will follow. Visu. ஒருவரது நரம்பியல் சிக்கல்களின் தீவிரத்திற்கும் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களுக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுவது உண்மையா? இல்லை, அது ஒரு மெடிக்கல் மித். சில மனோவியாதிகள் பௌர்ணமியில் அதிகரிப்பதாக நினைப்பதற்கும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் ஏதும் இல்லை. அது காலம் காலமாக நம்மிடையே இருந்து வரும் ஒரு நம்பிக்கைதான். இசை, மனம், மூளை இவற்றிற்கிடையேயான ஒருங்கிணைப்பு பற்றி பல கட்டுரைகளில் எழுதியிருக்கிறீர்கள். அது பற்றி சுருக்கமாக விளக்க முடியுமா? இசையை உருவாக்குவது, இசைப்பது, கேட்பது, கேட்டு பரவசப்படுவது எல்லாவற்றுக்கும் ஆதாரம் மூளையின் செயல்பாடுகளே. இதனை அறிவியல் பூர்வமாக அறிய இன்று மிக நுணுக்கமான டெக்னாலஜிகள் FMRI, ஃபங்க்ஷனல் மேக்னட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங், PET, பொசிஷன் எமிஷன் டொமோகிராஃபி, மேக்னட்டோ என்செஃபலோகிராம் போன்றவை இருக்கின்றன. இவற்றின் மூலம் இசையினால் மூளையின் பல்வேறு பகுதிகளில் ஏற்படும் மாற்றங்களை அறிய முடியும். மூளையின் இரத்த ஓட்டம் அதிகமாவதையும் நியூரான் செயல்பாடுகள் கூடுவதை அல்லது குறைவதை கொண்டு இசையின் ஸ்வரம், பிச், ரிதம், டோன் போன்றவை உருவாகும் பகுதிகளையும் அவை உருவாக்கும் மாற்றங்களையும் அறிய முடியும். டெமென்ஷியாவில் மறதி என்பது முக்கியமான குறைபாடு. எல்லாவற்றையும் மறந்துவிட்டாலும் இசை கருவிகளை வாசிக்கும் திறமை மட்டும் மறப்பதில்லை. அதுபோலவே சில வகை இசை பயிற்சிகள் நினைவாற்றலை அதிகப்படுத்துகின்றன. மூளையின் இடப்பக்கம் தூண்டப்படுகிறது. இவையெல்லாம் இசை மூலம் டெமென்ஷியாவுக்கு சிறிது சிகிச்சை அளிக்க முடியும் என்னும் நம்பிக்கையை கொடுக்கின்றன. நல்ல ரிதமுடன் கூடிய இசை பார்க்கின்சன்ஸ் மற்றும் ஸ்ட்ரோக் நோயாளிகளின் நடையில் நல்ல முன்னேற்றம் தருவதாக கண்டுபிடித்துள்ளார்கள். மூளை வளர்ச்சி குன்றிய சில குழந்தைகளுக்கு பாடும் திறமை மட்டும் வளர்ந்திருக்கிறது. எதிர்காலத்தில் இவருக்கு சங்கராபரணம் வயலினில் 30 நிமிடமும், தோடிராக ஆலாபனை 30 நிமிடமும், அமீர் கல்யாணி சித்தாரில் 30 நிமிடமும் வாசிக்கவும், இவருக்கு 20 நிமிடம் ஜதி மட்டும் சொல்லவும் என்பது போன்ற பிரிஸ்கிரிப்ஷன்கள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நீட் தேர்வு குறித்து உங்கள் கருத்து என்ன? அந்த காலத்தில் நாங்கள் மெடிக்கல் சேர்வதற்கு PUC மதிப்பெண்கள், சில நட் சான்றிதழ்கள் மற்றும் நேர்காணலின் மதிப்பெண்கள் எல்லாம் தேவைப்பட்டன. அதிலும் வேண்டுபவர் வேண்டாதவர் பேதங்கள் இருந்தன. பெரும்பான்மையாக மருத்துவர்களின் வாரிசுகளுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்தன. இருந்தாலும் தகுதிக்கும் மதிப்பு இருந்தது. பின்னர் அரசியல் குறுக்கீடு வந்த பிறகு மெடிக்கல் சீட் பேரும் பேசப்பட்டது. மேலும் புதியதாய் வந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவ கல்வியை வியாபாரமாக்கின. இந்த சிக்கலான சூழ்நிலையில் தகுதி வாய்ந்த அனைவருக்கும் மருத்துவம் பயில வாய்ப்பளிப்பது நீட் தேர்வு என்பது என் கருத்து. சாவித்திரி ஃபவுண்டேஷன் குறித்த சில வார்த்தைகள். எங்கள் அன்னை சாவித்திரியின் பெயரில் என் மூத்த சகோதரர் திரு ஜே பாலசுப்பிரமணியன் அவர்கள் நடத்தி வருவது சாவித்திரி ஃபவுண்டேஷன். ஏழை மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி, ஏழை பெண்களுக்கு திருமண உதவி, கலை கலாச்சார நிகழ்வுகளுக்கு ஆதரவு, நல்ல புத்தகங்கள் வெளியீடு என பல சமுதாய மேம்பாட்டு உதவிகளை செய்து வருகிறது அவ்வமைப்பு. அவரது சேவைகளை பாராட்டி சமீபத்தில் தமிழ்நாடு அரசு அவருக்கு கலைமாமணி விருதளித்து கௌரவித்துள்ளது. உங்கள் குடும்பம் பற்றி. மிகவும் சாதாரண எளிய குடும்பம் எங்களுடையது. பல இடர்களையும் ஏழ்மையையும் கடந்து இன்று நாங்கள் முன்னேறியதற்கு காரணம் எங்கள் பெற்றோரும் இறை அருளுமே. கல்வி ஒன்றே ஒருவரை வாழ்வில் மேல் நோக்கி அழைத்து செல்லும் என்பதற்கு எங்கள் குடும்பம் ஓர் உதாரணம். என் மனைவி ஒரு வங்கி அதிகாரி, மூத்த மகள் பல் மருத்துவர், யுஎஸ்இல் சாண்டா கிளாராவில் வசிக்கிறார். இளைய மகள் கனடாவில் வழக்குரைஞராக இருக்கிறார். ஒரு மருத்துவருக்குரிய பொறுமையும் எழுத்தாளருக்குரிய எளிமையும் வெளிப்படுகின்றன அவரது பேச்சில். டாக்டர் பாஸ்கரன் ஜெயராமனின் பணிகள் மேலும் சிறக்க வாழ்த்தி விடை பெறுகிறோம். அப்பா, அன்புள்ள அப்பா, அப்பாவின் மாதச்சம்பளம் 75 ரூபாய். நான் எஸ்எஸ்எல்சியில் எடுத்த மார்க்குக்கு இந்தியாவிலேயே 75வது ரேங்க். அஞ்சல் துறையில் வேலை கிடைக்கும். 600 ரூபாய் வரை சம்பளம் உண்டு. என் அப்பாவின் நிலையில் வேறு யாராக இருந்தாலும் என்னை வேலைக்கு அனுப்பியிருப்பார்கள். ஆனால் என்னப்பா எடுத்த முடிவு என்னால் மறக்க முடியாதது. நான் படிக்கல, நீ நல்ல மார்க் வாங்கியிருக்க. ஒரு பிஎஸ்சி எம்எஸ்சி வாங்கி ஒரு காலேஜில் வேலைக்கு போ. குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். அவரது தீர்க்கமான முடிவு இன்று என்னை ஒரு மருத்துவனாக ஆக்கியுள்ளது. பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் டெய்லி ருட்டீன். இதுதான் அப்பாவின் தாரக மந்திரம். பொய் ஏமாற்று வீண் பேச்சு எதுவும் கிடையாது. வீட்டில் ஒரு டைப்ரைட்டர் வைத்து கொண்டு காலையும் மாலையும் அவர் உழைத்த உழைப்பு இன்று எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று நெறியுடன் வாழ்ந்தவர். இறக்கும் வரை விடாமல் சபரிமலை சென்று வந்தவர். மீண்டும் பிறந்தால் அவரே எங்களுக்கு தகப்பனாராக வரவேண்டும் என்பதே என் பிரார்த்தனையாக இருக்கிறது. டாக்டர் பாஸ்கரன் ஜெயராமன். டாக்டர் சாந்தா, கற்றதும் பெற்றதும். அரசு கொள்கைகள், அரசியல் முரண்களால் தோல் மருத்துவ படிப்பில் டிப்ளமோ வாங்கிய பிறகும் எனக்கு மேலே படிக்கவோ அரசு பணியில் அமரவோ வாய்ப்பில்லாமல் போனது. குடும்ப சூழ்நிலை எனக்கு ஒரு வேலை தேவை என்றது. அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் 1981 மெடிக்கல் ஆஃபீஸராக சேர்ந்தேன். ஒரு நேர்முக தேர்வுக்கு பிறகு சேர்த்து கொண்டவர் டாக்டர் சாந்தா அவர்கள். கிட்டத்தட்ட 2 வருடம் 8 மாதங்கள் டாக்டர் சாந்தா அவர்களின் நேரடி வழிகாட்டுதலில் அவருக்கு உதவி மருத்துவனாக நான் கற்றுக்கொண்டவை புற்றுநோய் மருத்துவம் மட்டும் அல்ல, மனித நேயமும் நேர்மையும் கண்டிப்பும் மருத்துவ தர்மங்களும் எத்திக்ஸ் கூட. தனிப்பட்ட முறையில் என் மீது மிகுந்த அக்கறையும் அன்பும் கொண்டவர். என் மகள் திருமணத்திற்கு 30 கிலோமீட்டர் தாண்டி வானகரம் வந்து வாழ்த்தியதை வாழ்நாள் உள்ளவரை மறக்க மாட்டேன். தலைவலி புத்தக வெளியீட்டிற்கு வந்து முதற் பிரதியை பெற்றுக்கொண்டு வாழ்த்தியதை பெரும் பெயராக எண்ணி என்னுள் கரைகிறேன். என் அழைப்பு கிணங்கி மேற்கு மாம்பலம் ஹெல்த் சென்டருக்கு வந்து டாக்டர்ஸ் டே அன்று சிறப்புரை ஆற்றியதை மறக்க முடியாது. இன்றைய மருத்துவ தர்மங்கள் குறித்து தனது வருத்தத்தை வெளிப்படுத்த தயங்கியதே இல்லை டாக்டர் சாந்தா. தேவையில்லாத பரிசோதனைகளை தவிர்க்க வேண்டும். இயந்திரம் இருக்கிறது என்பதற்காக டெஸ்டுகள் எடுக்கக்கூடாது. டாக்டர் நோயாளி தொடர்பு, நோய் குறித்த தெளிவை நோயாளிக்கு ஏற்படுத்த வேண்டும். டெஸ்டுகளை விட நோயாளியுடன் சிறிது கூடுதல் நேரம் பேசுவதும் விரிவான கிளினிக்கல் பரிசோதனையும் நோயையும் நோயாளியையும் அறிய மிகவும் உதவும் என்பதில் அவருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. இன்றைய மருத்துவர்கள் அனைவரும் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய மருத்துவ தர்மம் இது என்பதில் சந்தேகமே இல்லை. டாக்டர் பாஸ்கரன் ஜெயராமன். டாக்டர் பாஸ்கரன் ஜெயராமன் நூல்கள் சரும நோய்கள், சங்கடம் முதல் சந்தோஷம் வரை 2008, வலிப்பு நோய்கள் 2010, தலைவலியும் பாதிப்புகளும் 2014, அப்பாவின் டைப்ரைட்டர் வாழ்வியல் கட்டுரைகள் தொகுப்பு 2016, தேடல் சிறுகதை தொகுப்பு 2017, அது ஒரு கனா காலம் கட்டுரை தொகுப்பு 2018, குவிகம் கடைசி பக்கம் கட்டுரை தொகுப்பு 2019, கிணற்றுக்குள் காவிரி சிறுகதை தொகுப்பு 2020, படித்தேன் ரசித்தேன் புத்தக விமர்சன கட்டுரைகள் தொகுப்பு 2021, இலக்கிய முத்துக்கள் 20 இலக்கியவாதிகள் குறித்த வாசிப்பு அனுபவம் சார்ந்த கட்டுரைகள் 2021, தீஜா நூற்றாண்டு தீஜா 50 சிறுகதைகள் ஒரு பார்வை 2021, சர்ச் அண்ட் அதர் ஷார்ட் ஸ்டோரிஸ் டிரான்ஸ்லேட்டட் பை ஆர் வி ராஜன், தேடல் சிறுகதை தொகுப்பின் ஆங்கில மொழிபெயர்ப்பு. டாக்டர் பாஸ்கரன் ஜெயராமன் பெற்ற விருதுகள்: இந்திய மருத்துவ அசோசியேஷனின் கோடம்பாக்கம் கிளை வழங்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது, பவித்ரம் தொண்டு நிறுவனம் வழங்கிய சேவா சக்ரா விருது, அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கம் வழங்கிய மருத்துவ மாமணி விருது, நாத பிரம்மம் அகாதமி அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் மெடிக்கல் ஃபீல்ட், புதுக்கோட்டை இலக்கிய பேரவை வழங்கிய மக்கள் நல மருத்துவர் விருது, டாக்டர் கே ஜி கண்ணப்பன் விருது, தமிழ்நாடு அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு, சிறந்த ஆசிரியருக்கான விருது, வலிப்பு நோய்கள் நூலுக்காக அப்போதைய முதல்வர் ஜே ஜெயலலிதா அவர்களால் வழங்கப்பட்டது, தலைவலி நூலுக்காக உரத்த சிந்தனை அமைப்பு வழங்கிய ஆடிட்டர் NRK விருது, அப்பாவின் டைப்ரைட்டர் நூலுக்காக அமெரிக்காவின் உலக தமிழ் பல்கலைக்கழகம் வழங்கிய பெஸ்ட் அப்ரிசியேஷன் அவார்ட், நெய்வேலி புத்தக கண்காட்சி வழங்கிய 2018 சிறந்த எழுத்தாளர் விருது, கிணற்றுக்குள் காவிரி சிறுகதை தொகுப்புக்கு சிறந்த நூலுக்கான கவிதை உறவு விருது, கீவாஜா நினைவு சிறுகதை போட்டியில் முதல் பரிசு, இலக்கிய பீடம் சிறுகதை போட்டியில் முதல் பரிசு உள்பட பல்வேறு விருதுகள் பரிசுகள் பாராட்டுகளை பெற்றுள்ளார். முகநூல் பக்கம் www.facebook.com/bhaskaran.jayaraman. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.